கலை மாமணி விக்ரமன் அவர்களின் நந்திபுரத்து நாயகி. 15 அத்தியாயம். உதவ நாங்கள் இருக்கிறோம். தஞ்சை மாளிகை மேன்மாடத்தில் நடுக்கூடத்தில் சித்திர விசித்திரமாய் அமைந்த மணிக்கட்டிலில் மதுராந்தக உத்தம சோழ தேவர் அன்னத்தின் தூவி போன்ற வெண்பஞ்சு தலையணையில் சாய்ந்தவர் அமர்ந்திருந்தார். அவர் கண் எதிரே ஆடவல்லான் திருச்சிலை இருந்தது. அதன் கழுத்தில் கொன்ற மலர் மாலை இடப்பட்டிருந்தது. பரகேசர் என்ற பட்ட பெயர் பூண்டு இதுவரை செவ்வனே செங்கோலோச்சி வரும் அவர் இதயத்தில் இப்போது சில நாட்களாக சொல்ல ஒண்ணாத வேதனை நிறைந்திருந்தது. எந்த அரச பீடத்தில் ஏறும் போது அவர் அகமும் முகமும் மலர்ந்திருந்தனவோ, அதே அரச பீடத்தை துறந்தால் தேவலை என்பதை போன்ற உணர்ச்சி எழுந்து அவரை வாட்டி வந்தது. கடந்த ஈராண்டுகளாக அவரால் எங்கும் நடந்து செல்ல இயலாதபடி கால்களை முடக்குவாதம் வந்து பிடித்து கொண்டது. மாளிகையின் அந்த கூடத்தை விட்டு எங்கும் செல்வதில்லை. கோலாகலமான எந்த விழாவிலும் கலந்து கொள்வதில்லை. அடிக்கடி தாய் சைவ மூதாட்டி செம்பியன் மாதேவியாரின் நினைவு எழுந்துவிடும். அவர் தன்னருகே இருக்கக்கூடாதா என்ற ஆவல் துளிர்த்து நிற்கும். அவர் கூறியுள்ள அறிவுரைகள் அவர் கண் எதிரே நேரே அவரே வந்து கூறுவது போன்ற உணர்ச்சியை ஊட்டும். அவரோடு சிவபிரானோரை திருத்தலங்களை கண்டுகளிக்க இயலவில்லையே எனும் கவலை உண்டாகும். சிறிய பழுவட்டரையர் அவ்வப்போது வந்து நாட்டு நடப்பை குறிக்கும் போது ஒப்புக்காக தன் தலையை ஆட்டி வைப்பாரே தவிர அதை ஆழ்ந்து தன் மனத்தில் பதிய வைத்துக் கொள்வதில்லை. அன்று அனிருத்த பிரமராயர் வந்து போலி நாணய நடமாட்டம் குறித்த கூறியவையும் சிறிய பழுவட்டரையரும் அவரும் விவாதத்தில் இறங்கியதையும் அவர் சென்ற பிறகு கொடும்பாளூர் சிற்றரசர் வந்ததையும் நலன் விசாரித்ததையும் அவர் கேட்டு கேளாதவர் போல் இருந்தார். அவர் நினைவெல்லாம் தாயார் செம்பியன் மாதேவியார் வந்திருக்கின்றார் என்னும் செய்தியிலேயே இருந்தது. அவர் வரமாட்டாரா என்று மனம் ஏங்கியது. யாரோ அப்போது வரும் அரவம் கேட்டது. அவர் மகன் மதுராந்தகன் கண்டராதித்தன் வந்து கொண்டிருந்தான். அவன் கையில் மலர் மாலை இருந்தது. ஒரு கையில் தீபதூபத்திற்கான பூசை கலன்கள் இருந்தன. வரும்போதே அவன் வாய் பாட்டொன்றை முணுமுணுத்தது. குழந்தாய் என்று உத்தம சோழ தேவர் அன்போடு அழைத்தார். கண்டராதித்தன் வியப்போடு திரும்பினார். தந்தை இதுவரை இவ்வளவு வாஞ்சியோடு அழைத்ததில்லை. தந்தையே அழைத்தீர்களா என்று பரிவும் பயமும் மரியாதையும் நிறவி விரவி நிற்க அரசர் அருகே வந்தான்.
குழந்தாய், மதுரமான குரலில் மனமகிழ இப்போது மனத்துள்ளே முணுமுணுத்து வந்தாயே, அதை சற்று உறக்கத்தான் பாடேன், கேட்போம் என்றார்.
கண்டராதித்தன் உடல் சிலிர்த்தது. தந்தை கேட்கின்றார், தன்னை தேவார பதியும் பாடுமாறு அழைக்கின்றார். ஆஹா, என்ன புண்ணியம் செய்தேன், தந்தை எதிரே பாட என்ன பேறு பெற்றேன். பெரும்புலவர் காலை மூழ்கி பித்தர்க்கும் பக்தராகி அரும்பொடு மலர்கள் கொண்டு ஆர்வத்தை உள்ளே வைத்து விரும்பி நல்விளக்கு தூபம் விழியினால் இடவள்ளார்க்கு கருபினீர் கட்டி போல்வார் கடவுர் வீரட்டனாரே. மதுரன் கண்டராதித்தன் மதுரமான குரலில் பாடினான். தமிழின் இனிமையோடு அவனது தெய்வ பாடலின் அருளும் சேர்ந்து உத்தம சோழ தேவரை மெய்மறக்க செய்தது.
குழந்தாய், உன் பாட்டியார் இதை உனக்கு கற்றுத்தந்தாரா?
ஆம் தந்தையே.
பாடலோடு பொருளும் கூறியிருப்பாரே.
எப்போதும் அவர் பாடலை கூறி உடன் அதன் பொருளையும் உட்கருத்தையும் விளங்க வைத்து விடுவார் தந்தையே.
அதை கூறி கேட்போம்.
தந்தையே, பாட்டியாரும் நானும் திருக்கடவுர் வீரட்டானம் சென்றிருந்தோம். அங்கே அவளுடைய பிள்ளையார் நம்பியாண்டார் நம்பி வந்தார். அவர் திருக்கடவுர் திருநாவுக்கரசடிகள் பாடிய பாடலை சேகரித்துக் கொண்டிருந்தார். பாட்டியாரை கண்டவுடன் நம்பியடிகளார்களுக்கு களி பொங்கியது. இந்த பாடலை சொன்னார். அதன் பொருளையும் கூறினார். தந்தையே, அந்த பாடலையும் அதன் கருத்தையும் கேட்டபோது எனக்கு நம்பியடியவர்களை விட்டு வர மனமே இல்லை. விடியற்காலை நீராடி அருட்பித்தராகிய சிவபிரானிடத்து பக்தி உடையவராய் அரும்புகளையும் மலர்களையும் கொண்டு இறைவனுக்கு அர்ச்சனை செய்வதில் ஆர்வத்தை உள்ளத்தில் கொண்டு திருவிளக்கையும் தூபத்தையும் முறைப்படி இடவள்ளருக்கு திருக்கடவுர் வீரட்டான பெருமான் கரும்பு நின்று பெற்ற வெள்ளக்கட்டி போல் இனியவராயிருப்பார் என்று அவர் கூறும்போது எந்தையே என கண்ணி நின்று என்னை அறியாமல் கண்ணீர் வழிந்தோடியது என்று மதுராந்தக கண்டராதித்தன் கூறவும் உத்தம சோழ தேவர் அனுபவித்துக் கொண்டிருந்தார். மூடியிருந்த அவர் கண் இமைகளை கண்ணீர் நனைத்திருந்தது.
குழந்தாய்
என்று அழைத்தவாறு பட்டத்துராணி லோகமாதேவியார் அங்கு வந்தார். மெய்மறந்து தன் மகன் நிற்பதையும் அரசர் கண்ணை மூடியவாறு படுத்திருப்பதையும் தூபத்தின் இனிய மனத்தாலும் மலரின் மென் மனத்தாலும் அந்த கூடம் நிறைந்திருப்பதையும் கண்டு அவள் பரவசமடைந்தாள். அந்த சூழ்நிலையை அவள் குரல் மாற்றியது. அரசர் அருகே வந்து அமர்ந்து அவர் பாதங்களை மெல்ல பிடித்துவாறு இருந்த போது உத்தம சோழர் எழுந்து உட்கார்ந்தார்.
அரண்மனை நந்தவனத்தை காண வேண்டும் போல் இருக்கிறது என்றார். கண்டராதித்தன் ஒருபுறமும் லோகமாதேவியார் மறுபுறமும் தாங்கிக் கொள்ள பரகேஸ்வரி மதுராதக உத்தம சோழ தேவர் செம்பியன் மாதேவியாரின் திருக்குமாரர் அருண்மொழி தேவரின் சிறிய தகப்பனார் மெல்ல மெல்ல நடந்து சாளரத்துக்கு அருகே வந்து அமர்ந்தார். மெல்லிய பூங்காற்று அவர் முகத்தை தழுவி சென்றது. அவர் பார்வை தோட்டத்து புன்னை மரத்தடியில் இருக்கும் சிவிகையின் மீது சென்றது. அதன் அருகே நிற்கும் இரு பெண்களின் மீது சென்றது. அவர் முகம் வியப்பால் மலர்ந்தது.
தேவி, அதோ பார், கொடும்பாளூர் பெண் வாடவன் மாதேவியும் நந்திபுரத்து இளவரசி இளைய பிராட்டியும் குந்தவை தேவியாரும் நான் கூறுவது சரிதானே? என் யூகம் தவறில்லையே
என்று புன்முறுவலோடு கேட்டார்.
ஆமா அரசி, வானதியும் குந்தவியும் தான்
என்றார் லோகமாதேவி.
எப்போதோ கண்டது, திடீரென்று இளைய பிராட்டி இங்கு வருகை தந்ததை எனக்கு ஏன் தெரிவிக்கவில்லை
என்று கேட்டார் உத்தம சோழர். மகனும் தாயும் ஒருமுறை பார்த்து கொண்டனர். தந்தையே, நான் அறியேன். அன்னியார் கொடும்பாளூர் இளவரசியார் வந்ததை அறிவேன். பாட்டியார் திருநீர் எடுத்தளித்து அவர்களுக்கு ஆசி கூறினார்கள். அக்கையார் இளைய பிராட்டியார் காஞ்சை நின்று எப்போது வந்தார்கள் என்பது தெரியாது என்றான் கண்டரன்.
வர வர என் கவனத்துக்கு எதுவுமே கொண்டு வருவதில்லை. இளைய பிராட்டியாருக்கு ஓலை அனுப்புமாறு கூறியிருந்தேன். அவருக்கு இளவள் பல ஆண்டுகளுக்கு பிறகு திரும்பி வருவதாக செய்தி கிட்டியிருக்கிறதே. அவனை வரவேற்க பிராட்டி வந்திருக்கலாம். அவர்களுக்கு வேண்டிய நலன்களை எல்லாம் செய்து தர ஏற்பாடாக இருக்கிறதா? எள்ளளவாவது வரவேற்பில் குறைவு காணப்பட்டாலும் என் மகள் குந்தவை சகையாள் என்பதை உங்களுக்கு தெரியுமா? 10 ஆண்டுகளாக ஒருமுறை கூட அவளை நான் சந்திக்கவில்லை. நாளை காலையில் சந்திக்க விரும்புவதாக கூறிவா
என்று மகனை பார்த்து கூறினார். மதுராந்தகன் கண்டராதித்தன் அங்கு செல்வதற்குள் சிவிகை அங்கிருந்து புறப்பட்டு சென்று விட்டது. கண்டராதித்தன் திரும்பி வந்து அவர்கள் சென்று விட்டதை கூறிய போது சிறிய பழுவேட்டரையர் அங்கு வந்தார். இளைய பிராட்டியார் வந்தாரா என்று வியப்போடு வினவினார். ஒருவரும் அறியாமல் அவள் வந்த காரணத்தை அவர் யோசித்தார். இளவரை சிறைச்சாலையில் வந்தியத்தேவனை காண வந்திருப்பாரோ என்று ஐயோற்றார். அவர்கள் சந்தித்ததை தன்னிடம் வந்து காவலர் ஏன் கூறவில்லை என்ற ஆத்திரத்தால் உடனே விருட்டென்று அங்கிருந்து சென்றார். ஆனால் குந்தவை வந்தியத்தேவனை திரும்பியும் பாராமல் வானத்தியின் மூர்ச்சியை தெளிவித்து அழைத்து வந்ததை அவர் அறிவாரா? சிறை கம்பிகளுக்கு இடையே வந்தியத்தேவன் இளைய பிராட்டியாரை ஒருமுறை கண்டான். 10 ஆண்டுகளுக்கு முன்னர் கடைசியாக உறையூர் படகு துறையில் தானே அவன் கண்டது. அதன் பிறகு வழக்கு விசாரணை மண்டபத்திற்கு இளைய பிராட்டியார் வரவில்லை. இப்போதாவது குந்தவை வந்தியத்தேவனோடு பேசியிருக்கலாம். சொல்லால் உள்ள துணர்ச்சியை வெளிப்படுத்த விருப்பமில்லாவிடில் நயனமொழிதான் அவள் அறிந்ததாயிற்றே. கண்டவர் உள்ள கிடக்கையை அறிவுள்ள அந்த விழிகள் ஏன் வந்தியத்தேவனை ஏறெடுத்து பாராமல் சென்றுவிட்டன? ஒரு கணம் வந்தியத்தேவனுக்கு வேதனை நிறைந்தது. இருண்ட சூழ்நிலையில் பல 100 நாட்களை கழித்து வரும் அவனுக்கு ஒரு கணம் அண்டகோடி பிரகாசமாய் தோன்றிய ஒளி விளக்கு மறைந்துவிட்ட வேதனையை அளித்தது. ஆனால் இளைய பிராட்டியார் தன்னை சந்திக்காதது எவ்வளவோ நல்லது என்று எண்ணினான். பழுவேட்டரையரின் பார்வையில் சிக்காது பிராட்டி சென்று விட்டது அவனுக்கு நிம்மதியாயிருந்தது. ஆனால் குந்தவையின் உள்ளத்தில் சொல்லொன்னா வேதனை நிறைந்திருந்தது. தஞ்சை அரண்மனையை பார்க்கும் போது அவளுக்கு வேதனை மிகுந்தது. அந்த அரண்மனை பூங்கா நறுமணம் துயரத்தை வளர்த்தது. தந்தை படுத்திருந்த அந்த மஞ்சம், தான் தோழிகளோடு சுற்றி அலைந்த நாடக கரை, ஒவ்வொன்றும் அவளது பழைய இன்ப நினைவை கிளறின. அதனால் வந்த சுவடே தெரியாது புறப்பட்டு விட விரும்பினாள். வானதி சுரங்க வழியே வந்ததும் அவள் மயக்கமுற்றதும் தக்க சமயம் தான் வந்து காத்ததும் அவளுக்கு கன நேரத்தில் நடந்தவையாக தோன்றின. காஞ்சியில் நின்று வருவானேன், உடனே திரும்புவானேன், அவள் மனத்தை அவளாலேயே புரிந்து கொள்ள முடியவில்லை. அவளுக்கு எவரை கண்டாலும் பிடிக்கவில்லை. உன்முறவலுக்கு உள்ளே பூணாக மறைந்திருப்பதாகவே அவள் கருதினாள். பார்த்திபேந்திரன் காஞ்சியில் தன்னை காணாது நிச்சயம் தஞ்சைக்கு வருவான் என்பது அவளுக்கு தெரியும். அவன் முகத்தை காண அவளுக்கு விருப்பம் இல்லை. வானதி மூர்ச்சை தெளிந்தவுடன் பத்திரமான இடத்தில் தான் இருப்பதை அறிந்தாள்.
அக்கா
என்று அவள் உதடுகள் வியப்பால் மலர்ந்து கூறின.
அடி வானதி, நீ என்ன காரியம் செய்ய துணிந்தாய்? உனக்கு எங்கிருந்து இவ்வளவு துணிவு வந்தது? உன் கணவர் வரும் வரை அந்த துணிவை மூட்டை கட்டி வைத்துக் கொள். அவர் எதிரே உன் சாமர்த்தியத்தை புலப்படுத்தினால் அவர் மெச்சுவார், உன்னை தைரியசாலி என்று புகழ்வார்
என்று கூறவும் வானதியின் முகம் மின்னகையால் பூத்தது.
அக்கா அவர் வருகின்றாராமே, அது தெரிந்துதான் நீங்கள் வந்தீர்களா
என்றாள் குந்தவையின் மடியில் படுத்தவாறு.
உன்னை காணத்தானடி வந்தேன். அவன் வந்தால் வந்துவிட்டு போகின்றான். இந்த நாட்டை பற்றி நினைவில்லாதவனை பற்றி நமக்கு மட்டும் என்ன நினைவு? 3 ஆண்டுகளுக்கு முன் வருவதாக சென்ற அவன்
இந்த நாட்டு நினைவு துளி கூட எழாது கல்யுதயத்தோடு சுற்றி அலைந்தான் என்றால் நமக்கு மட்டும் மலரிதயமா? அன்புள்ள சகோதரியின் நினைவுதான் இல்லை, அருமை துணைவியின் நினைவுதான் எள்ளளவு கூட இல்லை. இந்த நாட்டில் அவன் மீது உயிரையே வைத்திருந்த அன்பு மக்களின் நினைவு கூட அவனுக்கு வரவில்லையா? அவனை பெற்றெடுத்த தந்தை மறைந்த செய்தி அறிந்து அவன் விரைந்து வரவில்லை என்றால் அவன் இதயம் பாறையாகிவிட்டது என்றுதான் பொருள். அவன் வரட்டும், அந்த இதய பாறையில் எந்த வடிவத்தை செதுக்கியிருக்கின்றான் என்பதை காண்போம் என்றாள். வானத்து இளைய பிராட்டியாரின் முகத்தையே நோக்கிய வண்ணம் இருந்தாள். அந்த முகத்தில் இருந்து இதய துணர்ச்சியை துளி கூட அவளால் அறிய முடியவில்லை. அவள் கூறும் இந்த வார்த்தைகள் நிஜமாகத்தான் வருகின்றனவா என்று அவளால் அறிய முடியவில்லை. இவ்வளவு நேரமும் குழந்தை போல் இளைய பிராட்டி மடியில் படுத்திருந்தவள் சற்றென்று எழுந்து வெட்கமுற்றவளாக கண்ணங்குழிய,
அக்கா, உங்கள் தம்பி நாகைப்பட்டினத்தில் வந்து இறங்கும் போது வரவேற்பு கொடுக்காது என்று நீங்கள் சென்று எல்லோரிடமும் கூறுவீர்கள் போலிருக்கிறதே என்றாள்.
ஆம், அவன் நாகைப்பட்டின துறையில் வந்து இறங்கும் போது நான் அவரை அழைக்க செல்ல மாட்டேன். அவன் என் கருத்தை மீறி ஆடம்பரமாக வந்திறங்கும் போது அரசு அதிகாரிகள் அவனை வரவேற்பர், பழுவேட்டரையர் வரவேற்பார், படைத்தலைவர் பாரதிபேந்திர பல்லவர் வரவேற்பார். எனக்கென்ன இங்கு வேலை? சுந்தர சோழரின் மகள் ஒருத்தி இருக்கின்றாள். இந்த நாடு நலமுற அவள் எத்தனையோ தியாகங்கள் செய்திருக்கின்றாள் என்பதை மறந்துவிட்டதே இந்த நாடு. இளைய பிராட்டியின் சொற்களில் உணர்ச்சி பூர்வமாக சோகம் நிறைந்திருந்தது. வேடிக்கை விளையாட்டி நின்று முழு உண்மை கலந்திருந்தது. குந்தவையின் மீது வானதிக்கு ஆழ்ந்த அன்பும் மரியாதையும் இருந்தன. எனினும் அவள் தன் கணவரை குறித்து இப்படி பேசியதில் சிறிது வருத்தம் ஏற்படாமல் இல்லை.
அக்கா, உங்கள் இளையவர் அப்படி ஒன்றும் உங்களை மறந்திருக்க மாட்டார். அவர் சென்றிருக்கும் நாடுகளில் ஒவ்வொரு போதும் உங்கள் உயர்ந்த எண்ணத்தை பற்றி புகழ்வார். அக்கா, அவர் 3 ஆண்டுகளுக்குள் வந்துவிடுவார் என்றுதான் நானும் எண்ணி களிப்போடு விடை கொடுத்து அனுப்பினேன். இவ்வளவு நாள் தாமதமாகும் என்றால் நானும் உடன் சென்றிருப்பேன். என் இதயம் உங்களை தவிர வேறு யாருக்கு தெரியும்? அவரை காணாது வேதனையுறும் என் புலன்கள் ஒவ்வொன்றும் புலம்புவது உங்கள் செவிகளில் விழ செய்யட்டுமா? அவர் இங்கிருக்கும் வரை அவரை கண்டு நெருங்கி பேச வெட்கமுற்றேன். நாணம் எப்படியும் முட்டிக்கொள்ளும். நாணமுற்ற போது பாழும் மயக்கம் வந்து சூழ்ந்துவிடும். இதயத்தை புலப்படுத்த முடியாது. வீணே காலத்தை கழித்ததை நினைக்கும் போது இப்போது எனக்கு அழுவதா சிரிப்பதா என்று கூட தோன்றவில்லை. இப்போது சில நாட்களாக துணிவு கொண்டு விட்டேன். அவர் வந்தவுடன் எப்படி வரவேற்பது என்பதை பற்றி இதயத்தில் ஒத்திகை செய்து முடிவு செய்து கொண்டு விட்டேன். அவரோடு நேரம் போவதே தெரியாது, என்னவெல்லாம் உரையாடுவது என்பதை பற்றி முடிவு செய்து விட்டேன். அப்படி இருக்கும் போது அக்கா, நீங்கள் இப்படி வெறுப்பாக பேசலாமா? அவர் உங்களை அலட்சியப்படுத்தி விட்டார் என்று எண்ணலாமா? அக்கா, புறப்படுங்கள். நாகப்பட்டினம் சென்று அங்கு தங்கியிருப்போம். அவர் வரும் காலம் நோக்கி காத்திருப்போம். எந்த போதிலும் அவர் வந்துவிடலாம் என்றாள் குந்தவை. அவள் பேசுவதையே உற்று நோக்கியவாறு இருந்தாள். அவளுக்கு சிரிப்பு பொங்கியது. வானத்தியை அணைத்தவாறு, அடி வானத்தி, நீ நன்றாக பேச கற்றுக்கொண்டு விட்டாய். இவ்வளவு நாட்களாக இத்தனை வார்த்தைகளையும் எங்கே வைத்திருந்தாய்? இவ்வளவு வக்கனையாக பேச கற்றிருக்கும் நீ இதுகாரும் மௌனியாக இருந்திருப்பானே? அப்பப்பா, காலம் எப்படி மாறுகிறது! நீ வாய் பேசாத நிலை மாறிவிட்டாய். ஆனால் நான் வாய் பேச முடியாமல் மாறப்போகின்றேன் என்றாள்.
அக்கா, ஆமா, பேசாதே. நாளே பிறவாத நாள். இந்த உலகத்தில் அதிக காலம் நான் வாழ விரும்புகிறேன். அரண்மனை சுக வாழ்வு விட்டு ஆடம்பர் ஆடை ஆபரணம் நீக்கி ஆனந்த வாழ்க்கையில் வித்தான எண்ணங்களை நீக்கி வாழ்ந்தால் என்ன? பெரிய பாட்டி செம்பியன் மாதேவியார் எப்படி இந்த வயதிலும் எவ்வளவு சுறுசுறுப்பாக இருக்கின்றார்? அவருக்கு நேராத துயரங்களா? அரசு குமாரிகள் அனுபவிக்கும் இன்பத்தை அவர்கள் அனுபவித்தாரில்லையே. அவர் கண் எதிரே எத்தனை பெரும் துக்கங்களை கண்டிருக்கின்றார். சிங்கத்துக்கு நிகரான அவர் பெயரன் ஆதித்த கரிகாலனுக்கு நேர்ந்த துரதிருஷ்டத்தை விட வேறு கொடும் துயராய் இவருக்கு நேர வேண்டும். அப்படியும் இவர் இன்முகம் மாறாமல் நடமாடுகிறார் என்றால் அவர் உள்ளத்தில் இருக்கும் சிவபாத சிந்தனையேதான். நானும் அவரோடு சேர்ந்து சிவனரை கடைபிடிப்பேன். திலகவதியாரை போல், காரைக்கால் அம்மையாரை போல். இளைய பிராட்டியார் கூறி வரும் போது வானதி துள்ளி எழுந்து குந்தவையின் வாயை தன் இரு கரங்களாலும் பொத்தி,
அக்கா அக்கா, என்னவெல்லாம் கூறுகின்றீர்கள்! நான் உயிர் வாழ உங்களுக்கு விருப்பம் இல்லையா? நான் இந்த சோழ சாம்ராஜ்ய இளவரசியாக ஆனது எவரால்? உங்கள் ஆதரவும் யோசனையும் இருந்ததாலேதான். நீங்களே என்னை கைவிட்டு விட்டால் எனக்கு வேறு யார் ஆதரவாக்கா? கொடும்பாளூர் சென்றால் எனக்கு இருக்கவே பிடிக்கவில்லை. என் தந்தைக்கு ஏனும் நொடிக்கு நொடி ஆத்திரம் வருகிறது. அவரது மருமகனுக்கு பட்டம் கிடைக்காததும் அவர் அயல்நாடு சென்றதும் அவருக்கு ஆத்திரத்தை ஊட்டுகின்றன. தஞ்சை அரண்மனையின் வாழ்வே விசித்திரமாயிருக்கிறது. நந்திபுரத்து மாளிகையோ நீங்கள் இல்லாமல் பொழிவிழந்திருக்கிறது. அதனால் தங்களோடு வாழவே நான் வந்தேன். நீங்கள் இப்படி கைவிடலாமா? நான் பேசியதில் தவறு இருக்கலாம். அறியாதவள் என்னை கண்டுதானோ என்னவோ பெண்ணினத்தையே பேதை என்று அழைக்கின்றனர் போலும். கருணை கூர்ந்து இனியும் மறுமுறை அப்படி பேசாதீர்கள் என்றாள் வானதி விம்மினாள். குந்தவை வானதியை அணைத்துவாறு அவள் தலை கோதி அவள் உடலில் அருண்மொழியின் பிரிவால் பசலை படர்ந்திருப்பதைக் கண்டு வானதியின் வேதனைக்கு பல வழியில் தான் காரணம் என்ற முடிவு கொண்டு, வானதி, கண்ணே வருந்தாதி. உன்னை அவ்வளவு எளிதில் பிரிந்துவிட மாட்டேன்.
ஏதோ என்னை அறியாமல் எழுந்த வேதனை பீரிட்டு பொங்கிவிட்டது. இன்று தஞ்சை அரண்மனைக்கு வராதிருந்தால் இத்தகைய உணர்ச்சியை நான் அடைந்திருக்க மாட்டேன். இந்த இரும்பு கம்பிகளுக்கு இடையே அவரை நான் காணாதிருந்திருந்தால் எனக்கு ஏனடி வானதி இத்தகைய சோர்வும் வெறுப்பும் கலந்த பேச்சு முதித்திருக்கப் போகிறது என்றாள். வானதிக்கு இதை கேட்கும் போது துக்கம் பொங்கியது.
அக்கா, அவரோடு நீங்கள் ஒன்றுமே பேசவில்லையே, எப்படி அக்கா? இதயத்தை கல்லாக்கி கொண்டீர்கள். உங்கள் மூத்தவரை அவர்தான் கொன்றார் என்று நீங்கள் நம்புகின்றீர்களா?
குந்தவை விம்மினாள். அடி வானதி, என்னால் இந்த நாட்டில் எத்தனையோ பேருக்கு துன்பம் நேர்ந்திருக்கிறது. நான் தீட்டிய திட்டங்கள் எல்லாம் சரிவர முடியும் முன்னர் பலர் இடர் அனுபவித்து விட்டார்கள். அருள்மொழியை கடல் கடந்து போகச் சொன்னேன். அவன் எத்தகைய இன்னல்களில் சிக்கி துன்பப்படுகின்றானோ? வானர் குலத்து வீரர் ஏன் சிறையில் வாட வேண்டும்? சோழ நாட்டு அரசியல் விவகாரம் எக்கேடு கெட்டால் அந்த வீரருக்கு என்ன? ஆதித்த கரிகாலரிடமிருந்து ஓலையை எடுத்துக்கொண்டு முதன் முதலில் என்னிடம் வந்தார். நான் அவரை ஈழத்துக்கு அனுப்பினேன், பிறகு காஞ்சிக்கு அனுப்பினேன். சென்ற வழியில்தான் இத்தகைய அவப்பெயருக்கும் ஆளாகிவிட்டார். அதை நினைக்கும் போதுதான் வானதி, இந்த நாட்டில் என் துயரை ஏனென்று கேட்க ஆளில்லாது போய்விட்டனரே என்று பெரும் வேதனை ஏற்படுத்துகிறது. இதை தவிர என் உதவிக்கு வர எவரும் இல்லாது போய்விட்டதும் துயரத்தை அளிக்கிறது. அனிருத்த பிரமராயர் கூட என் பக்கமே திரும்புவதில்லை. என் சிறிய தகப்பனார் மதுராந்தகருக்கு நான் என்ன தீங்கு செய்தேன்? என்னை அழைத்து ஒரு வார்த்தை கூட பேசவில்லை. அவர் இன்று ராஜ்ய பாரம் நடத்துகின்றாரே, அந்த வாய்ப்பு யாரால் கிடைத்தது? நான் செய்த முடிவடி பெண்ணே, நான் செய்த முடிவு. இந்த நாட்டில் அரசுரிமைக்காக குழப்பம் ஏற்படக்கூடாது என்று விரும்பினேன். நல் வாழ்வுக்கு வழிவகுத்து நான் காஞ்சியை விட்டு வர முடியாமல் போய்விட்டது.
அக்கா, வேதனைப்படாதீர்கள். இந்த தஞ்சை மாளிகை உங்களுக்கு துயரத்தை தோற்றுவிக்கும். நாம் இங்கு இருக்க வேண்டாம். நந்திபுரம் சென்று விடுவோம். காவிரியின் தன்புணலில் ஆடி மகிழ்வோம். குளிர் நெருஞ்சோலையில் குதூகலமாய் பேசி மகிழ்வோம். புறப்படுங்கள். ஒரு வினாடி கூட இங்கே நாம் தங்க வேண்டாம் என்றாள்.
குந்தவைக்கு வானதி அளித்த உற்சாகம் புது தெம்பை ஊட்டியது. ஒருவரிடமும் சொல்லிக் கொள்ளாமல் புறப்பட்டனர். வெளியே சிவிகை காத்திருந்தது. அதில் ஏறிக்கொண்டனர். தஞ்சையில் நின்று சிவிகை விரைந்தது. வழியில் ஒரு கணம் குந்தவை சிவிகை சுமப்போரை அழைத்து காஞ்சி நோக்கி செல்லுமாறு கட்டளையிட்டாள்.
அக்கா, காஞ்சிக்கா நந்திபுரம் செல்லலாம் என்றேனே
என்று கேட்டாள் வானதி. வேண்டாம் வேண்டாம், நந்திபுரத்து அரண்மனைக்கு நான் வேதனையோடு வரமாட்டேன். என் எண்ணங்கள் ஈடேறிய பிறகு குதூகலமாக அந்த புனிதமான மாளிகையில் நுழைவேன். நீ தொண்டை மண்டலத்தை காண வேண்டாமா? மாமல்லபுரத்தில் திகழும் சிற்ப சௌந்தரியங்களை காண வேண்டாமா? அதனால் உன்னை காஞ்சிக்கு அழைத்து செல்கின்றேன். நீ இருக்கும் இடத்தில் நான் இருந்தால்தான் உன் கணவர் என்னை தேடி வருவார் என்றாள்.
வானதி முகத்தில் செம்மை படர்ந்தது. கன்னங்கள் குழிந்தன. காஞ்சி பொன் மாளிகை சோழ நாட்டு இளவரசியின் வருகையால் இன்னும் சிறப்படைந்தது. மிக விரைவில் திரும்பி வந்தது கண்டு பணியாட்கள் வியந்தனர். மேன்மாடத்து முன் மண்டபத் தமர்ந்து குந்தவை வானதிக்கு பாலாற்றங்கரையை சுட்டி காட்டினாள். அழகிய அந்த நந்தவனத்தை சுட்டி காட்டினாள். தொலைவில் தெரியும் கயிலாயநாதர் ஆலயத்தை சுட்டி காட்டினாள். மாளிகையில் ஒவ்வொரு இடமாக வியப்போடு வானதி கண்டு வந்தாள். ஆதித்த கரிகாலர் தாமே முன் நின்று கட்டிய மாளிகையை பற்றி குந்தவை கூறி வந்தாள். அப்போது வானதி கேட்டாள்,
அற்புதமாக இந்த பொன் மாளிகையை எழுப்பிய அந்த மாவீரரை ஏன் அப்படி படுகொலை செய்து விட்டார்கள்? யார் அந்த கொடுஞ்செயலை செய்தது என்று.
குந்தவை ஒரு கணம் கலக்கமுற்றாள். மீண்டும் மீண்டும் பழைய துன்ப நினைவுகள் எழுகின்றனவே என்று எண்ணும் போது அவளுக்கு வேதனை ஏற்படாமல் இல்லை.
வானதி, நீ கேட்கும் கேள்வியைத்தான் நானும் கேட்கின்றேன். என் சகோதரன் ஆதித்த கரிகாலன் யாருக்கு என்ன தீங்கு செய்தான்? அவன் கூட எல்லையை நின்று சோழ நாட்டை காத்து வந்தான். தஞ்சையின் ராஜ்ய விவகாரங்களின் பேரில் அவன் அவ்வளவும் கவலைப்படவில்லை. தந்தைக்கு பிறகு தனக்கு சோழ அரியணை கிடைத்துவிடும் என்ற நம்பிக்கை அவனுக்கு இருந்தது. அவனுக்கு மட்டும் என்ன, நாட்டு மக்களுக்கும் தான் இருந்தது. அமைதியாயிருந்த அரசியல் குலத்தை பெரிய பழுவேட்டரையர் கலக்கினார். மதுராந்தகருக்கு தன் சகோதரன் மருமகனுக்கு வாதிட்டார். என் தந்தைக்கு அப்போது உடல்நிலை சரியாயில்லை. அவர் எழுந்து நடமாடவும் முடியவில்லை. அந்த நிலையில் அவர் என்ன செய்வார்? காஞ்சியிலிருந்து ஆதித்த கரிகாலனுக்கும் செய்தி எட்டியது. அவன் சீற்றம் கொண்டான். பழுவேட்டரையர்களின் போக்கு அவனுக்கு பிடிக்கவில்லை. பழுவேட்டையர்களிடம் பகமை கொள்ள எவரும் துணிய மாட்டார்கள். ஆதித்தன் எவருக்கு மஞ்சாதவன்? இளம் வயதிலேயே பாண்டியன் தலையை கொய்து பந்தாடியவனான்றோ? பகிரங்கமாக பழுவேட்டரையரை எதிர்த்தான். அதன் விளைவுதான். அக்கா, பழுவேட்டரையர்கள் இளவரசரை கொன்றிருப்பார்களோ?
இல்லை இல்லை, அதை நான் ஒருபோதும் கூறவே மாட்டேன். அதுவும் பெரிய பழுவேட்டரையர் இந்த நாட்டிற்கு செய்திருக்கும் தியாகங்களை மறந்தவர்கள் வேண்டுமானாலும் அப்படி கூறலாம். சிறிய பழுவேட்டரையர் வேண்டுமானாலும் இன்று எல்லாவற்றையும் மறந்து வானர் குலத்து வீரரை சிக்க வைப்பதில் முனைந்திருந்து தண்டனை வாங்கி கொடுத்தாலும் நான் என் நெஞ்சறிய ஒருபோதும் அந்த பழி சொல்லை கூற மாட்டேன்.
அப்படியென்றால் யார்தான் கொன்றது?
ஐம்பெரும் குழுவினர் மந்திரி மண்டலத்தார் முடிவுபடி வந்தியத்தேவர் தாமா? உயிர் நண்பரான இளவரசரை அவர் கொல்ல எந்தவித காரணமும் எனக்கு பிடிபடவில்லை.
வானதி, நீ அரசியல் விவகாரங்களை இவ்வளவு தூரம் தெரிந்து வைத்துக் கொண்டிருக்கின்றாயே.
அக்கா, என் செவிகளில் பல செய்திகள் வீழ்கின்றன. நாட்டில் சிலர் பேசிக் கொள்கின்றார்கள்,
அதை கூறவும் எனக்கு கூசுகிறது. தான் பட்டமேற ஆதித்தர் தடையாயிருப்பார் என்று உத்தம சோழ தேவரை சதி செய்து கொன்றிருப்பார் என்று பேசிக் கொள்கின்றார்கள். அதை மறைப்பதற்காகவே அவரது மாமன் சிறிய பழுவேட்டரையர் பழியை வேறு விதமாக மாற்றிவிட்டார் என்கின்றார்கள்.
குந்தவை செவிகளை மூடிக்கொண்டாள்.
அந்த சொல்லை பரவ விடாதே வானதி. என் சிறிய தந்தையின் குணம் எனக்கு தெரியும். ஈ எறும்புகளுக்கு தீங்குன்னா குணசீலர். அவர் அத்தகைய பாபமான செயலை மனத்தில் கூட எண்ணியிருக்க மாட்டார். அதனால்தான் நான் அதை ஒருபோதும் நம்பவே மாட்டேன். நான் முன்பிறவியில் செய்த பாவம் எனக்கு இத்தகைய துயரங்கள் வந்தன. வானர் குல வீரர் மீது பழி சுமத்தப்பட்ட போது அதை மறுக்கவே முடியாத அளவுக்கு பழி சுமத்தியவர்களின் வாதங்கள் இருந்தன. உங்களால் எண்ணி பார்க்கவே முடியவில்லையா அக்கா? உங்கள் இளையவர் திட்டவட்டமாக வானர் குலத்தவர் மீது கொலை குற்றம் இல்லை என்று முடிவு செய்த பிறகும் மீண்டும் அவரை குற்றவாளியாக தடயங்கள் சேகரித்த நோக்கத்தை உங்களால் எண்ணி பார்க்கவே முடியவில்லையா?
எண்ணினேன் பல நாட்கள் துயரொற்ற இதயத்தோடு கண்ணீரால் நனைந்த உள்ளத்தோடு எண்ணினேன். என்ன பையன், என் தந்தையே கட்டளையிட்டிருக்கின்றாரே. வானர்குல வீரரை சிறை செய்த பிறகு நான் யாரிடம் முறையிடுவது? ஆனால் எவர் கொன்றார் என்பதை நான் என் வாழ்நாளில் கண்டுபிடித்து விடுவேன். வயது முதிர்ந்த காலத்திலாவது வானர்குல வீரரை குற்றமற்றவர் என்று நிரூபித்து விடுதலை செய்வேன். எனக்கு உதவ யார் இருக்கின்றார்கள்? என் இளவல் வந்தால் அவன் எப்படி எண்ணுகின்றானோ, அவனோ மற்றவரோடு சேர்ந்து வானர்குலத்தவர் குற்றவாளி என்கின்றானோ என்னவோ. என் பக்கம் பேச ஒருவர் உறுதுணையாகிருந்தால் போதும், நான் ஊன் உறக்கமின்றி அலைந்து திரிந்து காணுவேன்.
குந்தவை வீராங்கனை போல் பேசினாள். அவள் கண்கள் வெற்றி பெற்றவள் போல் மிளிர்ந்தன. ஆனால் அதில் ஏக்கமும் கலந்திருந்தது.
என் பக்கம் பேச ஒருவர் உறுதுணையிருந்தால் போதும் என்று அவள் பேசும் போது அவள் நெஞ்சு தழுதழுத்தது. அக்கா, நான் இருக்கின்றேன். உங்கள் இளவல் வந்து உங்கள் எண்ணத்துக்கு எதிர்பேச்சு பேசுவாராகில் நான் அவரோடு வாதிடுவேன் என்றாள் வானதி.
இந்த நாடு அப்படி ஒன்றும் ஆதரவு தருபவர்களை இழந்து விடவில்லை. உண்மை குற்றவாளியை கண்டுபிடிப்பதில் நாங்களும் உங்களுக்கு உறுதுணையாகிருப்போம். எங்களுக்கு கிடைத்த தடயங்களோடு நாங்கள் இன்னும் உண்மையை சேகரிக்க அலைவோம் என்று அப்போது அசரேறி போல் எவரோ பேசும் குரல் கேட்டது. மீன்மாடக் கூடத்தின் வெளிப்புறத்தே பலர் நின்று கொண்டிருந்தனர். ஒருவர் முன்பே நாம் சந்தித்தோமே, அந்த காளாமுகர். அவர் உடையும் தோற்றமும் புதுமையாக இருந்தன. ஆனால் இதயத்தை அறியும் சக்தி வாய்ந்த குந்தவையின் கண்கள் அவர்கள் இருவரையும் இன்னார் என்று தெரிந்து கொண்டதால் அவள் உடல் சிலிர்த்தது. புரிய முடியாத படபடப்பு எழுந்தது.
வானதி என்று கூறி அவள் கரங்களை அழுத்தமாக குந்தவை பிடித்து கொண்டாள்.
இந்த பாட்காஸ்ட் பற்றியான உங்களுடைய கருத்துக்கள் மற்றும் விமர்சனங்களை murugan.dj என்ற இன்ஸ்டாகிராம் பக்கத்தின் மூலமாக தெரிவிக்கவும். மேலும் சவுத் ரேடியோ செயலியை தரவிறக்கம் செய்து உங்களுக்கு பிடித்தமான வானொலிகள் மற்றும் பாட்காஸ்டை கேட்டு மகிழுங்கள். நன்றி.